ஓம் சாந்தி. நவம்பர் 17, 2025, காலை முரளி, பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இதுவே அதிமேன்மையான சங்கம யுகம் ஆகும். பழைய உலகம் மாற்றமடைந்து புதியதாகின்றது. நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து மேன்மையான தேவ அந்தஸ்தை கோர வேண்டும். கேள்வி: சேவை செய்கின்ற குழந்தைகளின் புத்தியில் சதா உள்ள விஷயம் என்ன? பதில்: தானம் செய்வதனால் செல்வம் குறைவடையாது என்பதை அவர்கள் நினைவு செய்கின்றார்கள். இதனாலேயே அவர்கள் தங்கள் உறக்கத்தையும் துறந்து இரவு பகலாக தொடர்ந்தும் ஞான செல்வத்தை தானம் அளிக்கின்றார்கள். அவர்கள் களைப்படைவதில்லை. எவ்வாறாயினும் அவர்களுக்குள் குறைபாடுகள் இருக்குமாயின் அவர்களுக்கு சேவை செய்வதற்கான உற்சாகம் இருக்க மாட்டாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஓர் ஆசிரியர் தினமும் உங்களுக்கு கற்பிப்பது போலவே பரம தந்தையும் தினமும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஒரு தந்தை தனது குழந்தைகளுக்கு கற்பித்தல்களை கொடுத்து அவர்களை பராமரிக்கின்றார். ஏனெனில் குழந்தைகள் தங்கள் தந்தையுடனேயே வீட்டில் வசிக்கின்றார்கள். பெற்றோர் குழந்தைகளுடன் வசிக்கின்றனர். இங்கே இது ஓர் அற்புதமான விஷயமாகும். நீங்கள் ஆன்மீக தந்தையுடன் இருக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் அசரீரி உலகில் ஆன்மீக தந்தையுடன் வசிக்கின்றீர்கள். பின்னர் குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுப்பதற்கும் உங்களை தூய்மையாக்கி உங்களுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கும் தந்தை சக்கரத்திற்குள் ஒருமுறை மாத்திரமே பிரவேசிக்கின்றார். எனவே அவர் நிச்சயமாக இங்கே கீழே வந்து தங்குகின்றார். இதனையிட்டே மனிதர்கள் குழப்பமடைந்துள்ளனர். அவர் ஒரு சாதாரணமான சரீரத்தில் பிரவேசிப்பதாக நினைவு கூறப்படுகின்றது. அந்த சாதாரண சரீரம் வேறு எங்கிருந்தும் இங்கு பறந்து வரப்போவதில்லை. அவர் நிச்சயமாக ஒரு மனித சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார். அவர் உங்களுக்கு கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். உங்களுக்கு உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்கள் நிச்சயமாக தூய்மையற்றவர்களாகவும் தகுதியற்றவர்களாகவும் ஆகியுள்ளோம். அனைவரும் கூறுகின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள், வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். தந்தை கூறுகின்றார், ஒவ்வொரு சக்கரத்திலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற கடமை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓ குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த தூய்மையற்ற உலகை தூய்மையாக்க வேண்டும். பழைய உலகம் தூய்மையற்றது எனவும் புதிய உலகம் தூய்மையானது எனவும் கூறப்படுகின்றது. பழைய உலகை மீண்டும் புதியதாக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். இக்கலியுகத்தை புதிய உலகம் என்று எவரும் கூற மாட்டார்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். கலியுகம் பழைய உலகமே. பழைய தினதும் புதிய தினதும் சங்கமத்தில் தந்தை நிச்சயமாக வருகின்றார். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது இதுவே அதிமேன்மையான சங்கம யுகம் என்றும் தந்தை வந்துவிட்டார் என்றும் அவர்களுக்கு கூறுங்கள். உலகிலுள்ள ஒருவருக்கேனும் இது அதிமேன்மையான சங்கம யுகம் என்பது தெரியாது. நீங்கள் நிச்சயமாக சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். ஆகையாலேயே இதுவே சங்கம யுகம் என்ற பிரதான விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக விளங்கப்படுத்த வேண்டும். எனவே இக்கருத்துக்கள் முக்கியமானவை. வேறவருக்கும் தெரியாத விஷயங்களை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அதனாலேயே இதுவே அதிமேன்மையான சங்கம யுகம் என நீங்கள் நிச்சயமாக எழுத வேண்டும் என பாபா கூறியுள்ளார். புதிய உலகத்தை, அதாவது சத்திய யுகத்தை பற்றிய படங்களும் உண்டு. லக்ஷ்மியும் நாராயணனும் புதிய உலகாகிய சத்திய யுகத்தின் அதிபதிகள் என்பதை மனிதர்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அதி மேன்மையான சங்கம யுகம் என்ற வாசகம் நிச்சயமாக படத்தில் எழுதப்பட வேண்டும். இதுவே பிரதான விஷயம். ஆகையால் நீங்கள் நிச்சயமாக இதனை எழுத வேண்டும். கலியுகத்தின் பல வருடங்கள் இன்னமும் வரவுள்ளன என்று மக்கள் எண்ணுகின்றார்கள். அவர்கள் கார் இருளில் உள்ளனர். ஆகையால் லக்ஷ்மியும் நாராயணனும் புதிய உலகின் அதிபதிகள் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இப்படங்கள் அடையாளங்களாகும். அவர்களது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என நீங்கள் கூறுகின்றீர்கள். ஒரு பாடல் உள்ளது, புதிய உலகம் வந்துவிட்டது, அறியாமை உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள். இது சங்கம யுகம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இது புது யுகம் என அழைக்கப்படுவதில்லை. சங்கமமே சங்கம யுகம் என அழைக்கப்படுகின்றது. இதுவே புது யுகம் ஸ்தாபிக்கப்பட்டு பழைய உலகம் அழிக்கப்படுகின்ற அதி மேன்மையான சங்கம யுகமாகும். ராஜயோகத்தை கற்பதால் நீங்கள் இப்பொழுது சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணனுடையதே தேவர்களுக்குள் அதி உயர்ந்த அந்தஸ்து ஆகும். அவர்களும் மனிதர்களேயாயினும் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் காணப்படுவதால் அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதி சிறந்த தெய்வீக குணம் தூய்மை என்பதாலேயே மனிதர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை வழிபடுகின்றார்கள். தொடர்ந்தும் சேவை செய்பவர்களின் புத்தியால் இக்கருத்துக்கள் கிரகிக்கப்படுகின்றன. தானம் செய்வதால் உங்கள் செல்வம் என்றுமே அழியாது என்று கூறப்படுகின்றது. நீங்கள் தொடர்ந்தும் பல விளக்கங்களை பெறுகின்றீர்கள். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. எவ்வாறாயினும் சிலர் இலகுவாக கிரகிக்கின்றார்கள், ஆனால் சிலரோ கிரகிப்பதில்லை. குறைபாடுகளை கொண்டிருப்பவர்களால் ஒரு நிலையத்தை பராமரிக்க முடியாது. நீங்கள் கண்காட்சிகளில் நேரடியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த மேன்மையான சங்கம யுகம் பற்றி விளங்கப்படுத்துவதே பிரதான விஷயமாகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இந்த சங்கம யுகத்திலேயே ஸ்தாபிக்கப்படுகின்றது. இந்த தர்மம் இருந்த பொழுது வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. மகாபாரத யுத்தமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஏனைய சமயங்கள் இப்பொழுதே தோன்றியுள்ளன. முன்னர் அவை இருக்கவில்லை. 100 வருடங்களுக்குள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். சங்கம யுகம் குறைந்தபட்சம் 100 வருடங்களை கொண்டிருக்க வேண்டும். முழு உலகமே மீண்டும் புதிதாக வேண்டும். புதுடெல்லியை உருவாக்குவதற்கு எவ்வளவு காலம் சென்றது? புதிய உலகம் பாரதத்தில் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அப்பொழுது பழைய உலகம் அழிக்கப்படும் என்றும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அதன் சிறு பகுதி எஞ்சி இருக்கும். பிரளயம் ஏற்படுவதில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளன. இப்பொழுது இது சங்கம யுகமாகும். இத்தேவர்கள் புதிய உலகில் இருந்தார்கள். அவர்கள் மீண்டும் அங்கிருப்பார்கள். இது ராஜயோகம் என்ற கல்வியாகும். உங்களால் விபரமாக விளங்கப்படுத்த முடியாதுவிட்டால் பரமாத்மாவான பரம தந்தை அனைவரதும் தந்தையாவார் என்ற ஒரு விஷயத்தையேனும் விளங்கப்படுத்த வேண்டும். அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். குழந்தைகளாகிய எங்கள் அனைவருக்கும் அவர் கூறுகின்றார், நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கின்றீர்கள். உண்மையில் கலியுகத்தில் தூய்மையற்றவர்களும் சத்திய யுகத்தில் தூய்மையானவர்களும் உள்ளனர். பரமாத்மா பரம தந்தை கூறுகின்றார், உங்கள் சொந்த சரீரம் உட்பட தூய்மையற்ற உறவு முறைகள் அனைத்தையும் துறந்து சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இந்த கூற்று கீதையில் உள்ளது. இது கீதையின் யுகமாகும். சங்கம யுகத்தில் விநாசம் ஏற்பட்ட பொழுது கீதை உரைக்கப்பட்டது. தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்தார். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. நிச்சயமாக அது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படும். ஆன்மீக தந்தை இவ்விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நல்லது, இச்சரீரத்தினுள் அவர் பிரவேசிக்கவில்லை, எனில் அவர் வேறு ஒருவரது சரீரத்தில் பிரவேசித்திருப்பார். எனினும் தந்தையே விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் இவரது பெயரை குறிப்பிடுவதில்லை. தந்தை கூறுகின்றார் என்று மட்டுமே நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி என்னை வந்தடைவீர்கள். இது மிகவும் எளிமையானது. என்னை நினைவு செய்வதுடன் 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தையும் புத்தியில் வைத்திருங்கள். இதை கிரகிப்பவர்கள் பூகோள ஆட்சியாளர் ஆகுவார்கள். இச்செய்தி சகல சமயத்தவர்களுக்கும் உரியதாகும். அனைவருமே வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கான பாதையை நாங்கள் உங்களுக்கு காட்டுகின்றோம். நீங்கள் தந்தையின் இச்செய்தியை போதகர்கள் அல்லது வேறெவருக்கும் கொடுக்க முடியும். உங்கள் சந்தோஷ பாதரசம் உங்களுக்குள் உயர வேண்டும். பரமாத்மாவான பரம தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரமே நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அனைவருக்கும் இதை ஞாபகப்படுத்துங்கள். தந்தையின் செய்தியை கூறுவதே முதலாம் இலக்க சேவையாகும். இப்பொழுதே கீதையின் யுகமாகும். தந்தை வந்துவிட்டார். ஆகவே அப்படத்தை ஆரம்பத்திலிருந்தே வைத்திருக்க வேண்டும். தந்தையின் செய்தியை தங்களால் கொடுக்க முடியும் என எண்ணுபவர்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் குருடர்களுக்கு கைத்தடியாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் இதயத்தில் புக வேண்டும். இச்செய்தியை நீங்கள் எவருக்கும் கொடுக்க முடியும். பிரம்மா குமாரிகள் என்ற பெயரை கேள்விப்படும் பொழுது மக்கள் அச்சம் கொள்கின்றார்கள். நீங்கள் தந்தையின் செய்தியையே அவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள் என அவர்களிடம் கூறுங்கள். பரமாத்மாவான பரம தந்தை கூறுகின்றார், என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள், அவ்வளவே. நாங்கள் எவரையும் அவதூறு செய்யவில்லை. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நானே தூய்மையாக்குபவரான அதி மேலானவர். என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதை குறித்து கொள்ளுங்கள். இது மிகவும் பயனுள்ள விஷயமாகும். மக்கள் சில சமயங்களில் புயங்களில் அல்லது கரங்களில் எழுத்துக்களை பொறித்திருப்பார்கள். இதையும் எழுதி கொள்ளுங்கள். இவ்வளவு ஏனும் நீங்கள் விளங்கப்படுத்தினாலும் நீங்கள் கருணை நிறைந்த பரோபகாரியாக இருப்பீர்கள். இதை நீங்கள் செய்வதாக சத்தியம் செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக சேவை செய்து இப்பழக்கத்தை உறுதியாக்க வேண்டும். நீங்கள் இங்கும் விளங்கப்படுத்த முடியும். இப்படங்களையும் நீங்கள் கொடுக்கலாம். இச்செய்தியை கொடுப்பது தகுதியான விஷயமாகும். 100,000-கணக்கானோர் உருவாக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தியை கொடுங்கள். ஒருவர் பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவரிடம் கூறுங்கள், தந்தையே ஏழைகளின் பிரபு ஆவார். ஒவ்வொரு வீட்டிற்கும் இச்செய்தியை கொடுக்க வேண்டியது எங்கள் கடமையாகும். இவர் பாப்தாதா. இது அவரிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற எங்கள் ஆஸ்தியாகும். இவர் 84 பிறவிகளை எடுக்கின்றார். அவர் இப்பொழுது தனது இறுதி பிறவியில் இருக்கின்றார். நாங்கள் பிராமணர்கள். நாங்கள் பின்னர் தேவர்கள் ஆகுவோம். பிரம்மாவும் ஒரு பிராமணர் ஆவார். பிரஜாபிதா பிரம்மா மாத்திரம் இருப்பதில்லை. நிச்சயமாக பிராமண குலமும் உள்ளது. பிரம்மா ஒரு தேவரான விஷ்ணுவாக ஆகுவார். பிராமணர்களே உச்சி குடுமி ஆவார்கள். அவர்கள் தேவர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்களாக ஆகுகின்றார்கள். நீங்கள் கூறுவதை புரிந்து கொள்கின்ற சிலர் நிச்சயமாக வெளிப்படுவார்கள். ஆண்களும் சேவை செய்ய முடியும். வியாபாரிகள் அதிகாலையில் தங்கள் கடையை திறக்கும் பொழுது பிரார்த்திக்கின்றார்கள், எனக்கு நல்ல வாடிக்கையாளரை அனுப்பி வையுங்கள். நீங்களும் அதிகாலையில் சென்று தந்தையின் செய்தியை கொடுக்க முடியும். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் நன்றாக வியாபாரம் செய்வீர்கள். பிரபுவை நினைவு செய்தால் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெறுவீர்கள். அதிகாலை மிகவும் நல்ல நேரமாகும். இந்நாட்களில் பெண்களும் தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்றார்கள். இந்த பேட்ஜை தயாரிப்பது மிகவும் இலகுவானது. குழந்தைகளாகிய நீங்கள் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு உங்கள் உறக்கத்தை துறக்க வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை பெற்றுக்கொண்டதும் மக்கள் பிரபுவுக்கும் அதிபதிக்கும் உரியவர்கள் ஆகுகின்றார்கள். நீங்கள் இச்செய்தியை எவருக்கும் கொடுக்கலாம். உங்கள் ஞானம் மிகவும் மேன்மையானது. அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் ஒரேயொருவரையே நினைவு செய்கின்றோம். கிறிஸ்துவின் ஆத்மாவும் அவரது குழந்தையே. ஆத்மாக்கள் அனைவருமே அவரின் குழந்தைகள். தந்தையாகிய கடவுள் கூறுகின்றார், சரீரதாரிகள் எவரையும் நினைவு செய்யாதீர்கள். உங்களை ஓர் ஆத்மாவென கருதி சதா என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் என்னிடம் வருவீர்கள். மக்கள் வீடு திரும்புவதற்கே முயற்சி செய்கின்றார்கள். எனினும் எவராலும் அது முடியாது. இந்நேரத்தில் குழந்தைகள் மிகவும் பின்தங்கி இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களால் அந்தளவு முயற்சி செய்ய முடியாதிருப்பதுடன் அவர்கள் தொடர்ந்தும் சாக்கு போக்குகளையும் கூறுகின்றார்கள். இவ்விஷயத்தில் பெருமளவு சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. சமய ஸ்தாபகர்கள் எவ்வளவோ சகித்து கொள்ள நேரிட்டது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரென கூறப்படுகின்றது. அனைவருக்கும் இச்செய்தியை கொடுப்பதே உங்கள் கடமையாகும். இதை செய்வதற்கான வழிமுறைகளை பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் கொடுக்கின்றார். உங்களில் யாரேனும் சேவை செய்யாத பொழுது நீங்கள் எதனையும் கிரகிக்கவில்லை என பாபா புரிந்து கொள்கின்றார். செய்தியை எவ்வாறு கொடுப்பது என பாபா உங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். நீங்கள் புகையிரதங்களிலும் இச்செய்தியை தொடர்ந்தும் கொடுக்க முடியும். நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிலர் மௌனதாமத்திலேயே தங்குகின்றார்கள். உங்களால் மாத்திரமே இந்த பாதையை அவர்களுக்கு காட்ட முடியும். பிராமணர்களாகிய நீங்கள் செல்லவே வேண்டும். உங்களில் பலர் உள்ளனர். எனவே உங்களை எங்காவது இட வேண்டும். பிராமணர்கள், தேவர்கள், சத்திரியர்கள், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளும் இருக்க வேண்டும். பிராமணர்கள் முதலில் இருக்கின்றார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் அதிமேலானவர்கள். அந்த பிராமணர்கள் கருப்பை மூலம் பிறக்கின்றார்கள். பிராமணர்கள் நிச்சயம் தேவைப்படுகின்றனர். இல்லாவிட்டால் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளான பிராமணர்கள் வேறு எங்கிருந்து வர முடியும்? நீங்கள் அந்த பிராமண புரோகிதர்களுடன் அமர்ந்திருந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் மிகவும் விரைவாக புரிந்து கொள்வார்கள். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் பிராமணர்கள், நாங்களும் எங்களை பிராமணர் என்று அழைக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு கூறுங்கள், உங்களுடைய சமயத்தை ஸ்தாபித்தவர் யார்? அவர்கள் பிரம்மாவின் பெயரை தவிர வேறெந்த பெயரையும் குறிப்பிட மாட்டார்கள். நீங்கள் இதை பரீட்சித்து பாருங்கள். மிக பெரிய பிராமண குடும்பங்கள் உள்ளன. பல பிராமண புரோகிதர்களும் உள்ளனர். பல குழந்தைகள் அஜ்மீருக்கு செல்கின்றார்கள். அப்பிராமணர்களை நீங்கள் சந்திக்க சென்றீர்கள். உங்கள் சமயத்தை ஸ்தாபித்தவர் யார் என்று அவர்களிடம் கேட்டீர்கள் என்ற செய்தியை உங்களில் எவருமே இன்னமும் பாபாவிற்கு அனுப்பவில்லை. பிராமண தர்மத்தை ஸ்தாபித்தவர் யார்? உண்மையான பிராமணர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பலருக்கு நன்மையை ஏற்படுத்த முடியும். பக்தர்கள் மாத்திரமே யாத்திரை செல்கின்றார்கள். லக்ஷ்மி நாராயணனின் இப்படம் மிகவும் சிறப்பானது. ஜெகதாம்பாள் யார் என உங்களுக்கு தெரியுமா? லக்ஷ்மி யார்? நீங்கள் இவ்வாறு பணியாட்களுக்கும் சுதேசிகளுக்கும் விளங்கப்படுத்த முடியும். உங்களை தவிர வேறு எவராலும் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. நீங்கள் மிகவும் கருணை மிக்கவர்களாக வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், நீங்களும் தூய்மையானவர்களாகி தூய உலகிற்கு செல்ல முடியும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள். மற்றவர்கள் நினைவில் நிலைத்திருக்குமாறு அவர்களுக்கு நினைவூட்ட முயற்சி செய்வார்கள். தந்தை அவர்களிடம் சென்று பேசப்போவதில்லை. இது குழந்தைகளாகிய உங்களின் கடமையாகும். ஏழைகளும் சந்தோஷமடையும் வகையில் நீங்கள் அவர்களுக்கும் நன்மை அளிக்க வேண்டும். தந்தையை சிறிதளவு நினைவு செய்தாலும் அவர்களாலும் பிரஜைகளில் ஒருவராகலாம். அதுவும் நல்லதே. இந்த தர்மம் பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. நாளுக்கு நாள் உங்கள் ஒளி மேலும் உரத்து பரவும். இந்த செய்தியை தொடர்ந்தும் அனைவருக்கும் வழங்குங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் பல மில்லியன் தடவைகள் பாக்யசாலிகள். இந்த புகழை செவிமடுக்கும் பொழுது உங்களுக்கு அது புரிகின்றது. ஆகையால் நீங்கள் ஏன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும்? இது மறைமுகமான ஞானம். உங்களுக்கு மறைமுகமான சந்தோஷம் உள்ளது. நீங்கள் மறைமுகமான போர் வீரர்கள். நீங்கள் அறியப்படாத போர் வீரர்கள் என அழைக்கப்படுகின்றீர்கள். வேறு எவருமே அறியப்படாத போர் வீரர்களாக இருக்க முடியாது. தில்வாலா ஆலயமே உங்கள் மிக சரியான ஞாபகார்த்தமாகும். இது உங்கள் இதயங்களை வென்றவரின் குடும்பமாகும். மகாவீர் மகாவீரினி அவர்களின் குழந்தைகளின் யாத்திரையே உண்மையான யாத்திரையாகும். இந்த இடம் காசியிலும் மேலானதாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையின் செய்தியை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுங்கள். சேவைக்கான சத்தியத்தை செய்யுங்கள். சேவை செய்யாமல் இருப்பதற்கான சாக்கு போக்குகளை கூறாதீர்கள். 2. எதை பற்றியும் கவலைப்படாமல் மறைமுகமான சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். எந்த சரீரதாரிகளையும் நினைவு செய்யாதீர்கள். ஒரேயொரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம்: உங்களின் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து நீங்கள் ஒவ்வொரு கணமும் கவலையற்றவர்களாக இருப்பதுடன் பரோபகாரியான தந்தையிடமிருந்தும் இந்த உபகாரமிக்க நேரத்தினாலும் நன்மை அடைவீர்களாக. எக்காட்சிகள் இடம்பெற்றாலும் திரிகால தரிசிகளாக இருந்து முக்காலமும் அறிந்தவர்கள். அவற்றை பாருங்கள். தைரியத்தையும் உற்சாகத்தையும் பேணி சக்திமிக்க ஆத்மாவாக நீங்களும் ஆகி உலகையும் சக்திமிக்கதாக ஆக்குங்கள். உங்கள் சொந்த புயல்களினால் அசைந்து விடாதீர்கள். உறுதியாக இருங்கள். நேரம், சகவாசம், நீங்கள் பெற்றுள்ள நீங்கள் பெறவுள்ள பல்வேறு பொக்கிஷங்கள் அனைத்தாலும் எப்பொழுதும் செல்வந்தராகவும் சக்தி மிக்கவர்களாகவும் இருங்கள். கல்பம் முழுவதிலும் இத்தகைய நாட்கள் மீண்டும் வரப்போவதில்லை. ஆகையால் உங்கள் கவலைகள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படையுங்கள். உங்கள் புத்தி நம்பிக்கையை கொண்டிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் கவலையற்றவராக இருப்பீர்கள். ஒவ்வொரு வினாடியிலும் பரோபகாரியான தந்தையிடமிருந்தும் இந்த உபகாரமிக்க நேரத்திடமிருந்தும் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்லோகம்: தந்தையின் சகவாசத்தினால் அனைவரையும் நிறமூட்டுங்கள். அப்பொழுது அனைத்து தீய விஷயங்களும் தானாகவே முடிவடையும். அவ்யக்த சமிக்கை: சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி: சரீரமற்றவர் ஆகுவதற்கான வழி ஒரு புள்ளி ஆகுவதாகும். நீங்கள் அனைவருமே சரீரமற்றவராகவும் கர்மாதீதாகவும் ஆகுவதற்கான வழி ஒரு புள்ளி ஆகுதல். ஆகையாலேயே பாபா கூறுகிறார், அமிர்த வேளையில் வாதாடி இதயபூர்வமான சம்பாஷணையை கொண்டிருப்பதற்கு முன்னரும் செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் முன்னரும் அனைத்திற்கும் முதலில் மூன்று புள்ளிகளின் திலகத்தை உங்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் எக்காரணத்தினாலும் அந்த திலகம் அழிந்து போகாமல் இருப்பதை சோதித்துக் கொள்ளுங்கள். அந்த திலகத்தை அழிக்க முடியாதவாறு அது அழியாததாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.